அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழிசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடர்ந்து செய்தரங்கில். செம்மர கடத்தலில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை மீது கொலை வழக்கு ஏன் பதியப்படவில்லை என்று நீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வி. இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகத்திலும் டெல்லியிலும் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்த விவரங்கள். அதைத் தொடர்ந்து இலங்கையின் வடபகுதியில் மீண்டும் பழைய நிலைமை திரும்புகிறதோ என்று செய்தியாளர்கள் மத்தியில் எழுந்துள்ள அச்சம் குறித்த குறிப்பு.
ரெண்டு சம்பவத்திலேயும் பின்னணிகளை பார்க்கின்ற போது ஏதோ விதத்தில் தெரிஞ்சு தொடர்பு இருப்பது போன்றுதான் தெரிகின்றது. ஊடகங்களை அச்சுறுத்தி அவர்களை முடக்குவதனூடாக ஊடகங்களை முடக்கலாம், தமிழர் பிரதேசங்களில் உண்மைகளை வெளிக்கொணர்வதை தடுக்கலாம் என்ற ஒரு உத்தியாக இருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுவோம்.
கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி விடுவிக்கப்பட்டது குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு. பிறகு
that's what it is so far as I'm concerned, time to say goodbye. Add to that, thank you for having me. It's been absolutely marvelous.
கிரிக்கெட் ரசிகர்களுடன் 4 தசாப்தங்களுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்த ரிச்சி பெனாவின் மறைவு குறித்த செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் சங்கீதா ராஜன் ஆகியோர்.
மும்பை தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி என்று இந்திய அரசால் குற்றம் சாட்டப்படும் ஜக்கியுர் ரஹ்மான் லக்வி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து அவர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். லாகூர் நீதிமன்றம் இவருக்கு பிணை வழங்கியதை அடுத்து இவர் ராவல்பிண்டி சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். மும்பை தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானில் வழக்கை எதிர்கொள்ளும் 7 பேரில் இவரும் ஒருவர். பாகிஸ்தானின் இந்த முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக இந்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்வி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக இந்தியர்கள் பலர் சமூக வலைதளங்கள் மூலமாக தமது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மும்பையில் நடைபெற்ற தாக்குதலில் குறைந்தது 166 பேர் கொல்லப்பட்டனர். லக்விக்கு இதற்கு முன்னரே 3 முறை நீதிமன்ற பிணை வழங்கப்பட்டு இருந்தபோதும் அவருடைய காவலை பாகிஸ்தான் அரசு நீட்டித்து வந்தது.
அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பனாமா வந்துள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் கியூபாவின் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவும் முதல் முறையாக சந்திப்பதற்கு முன்பாக தொலைபேசி மூலம் பேசியுள்ளனர். இந்த 2 தலைவர்கள் தொலைபேசி மூலம் உரையாடி உள்ளது இது 2வது தடவையாகும். இந்த 2 நாடுகளும் தங்களுக்கு இடையேயான இராஜாங்க உறவுகளை மீள துவக்குவதாக கடந்த டிசம்பரில் அறிவித்த பிறகு 2 தலைவர்களும் தொலைபேசி மூலம் உரையாடினார்கள். 2 நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும் இடையே பனாமாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாக அமெரிக்கா தரப்பு தெரிவித்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தரும் நாடுகளின் பட்டியலிலிருந்து கியூபாவை நீக்க இந்த வாரம் அமெரிக்கா அரசு துறை பரிந்துரை செய்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
வரும் 2016ஆம் ஆண்டு நடக்கவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வேட்பாளராக களமிறங்குவேன் என்று ஹிலாரி கிளின்டன் வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பார் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. டெமோக்ராட்டிக் கட்சியின் சார்பில் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முனையப்போவதாக ஹிலாரி கிளின்டன் இணைய வீடியோ மூலம் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டெமோக்ராட் கட்சி சார்பில் போட்டியிட விரும்பிய ஹிலாரி கிளின்டனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. சமூக வலைதளங்களை சிறப்பாக பயன்படுத்திய ஒபாமாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்காவில் இதுவரை பெண்கள் ஜனாதிபதியாக இருந்தது கிடையாது.
வத்திக்கானுக்கான பிரான்சின் தூதராக அறிவித்துள்ளவரை மாற்ற முடியாது என்று பிரெஞ்சு அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக பிரெஞ்சு ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளவர் ஒருபால் உறவுக்காரர் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளதை அடுத்து வத்திக்கான் தனது தயக்கத்தை வெளியிட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. எனினும் பிரான்ஸ் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறது. பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலந்தாவின் நெருங்கிய நண்பரான லாரன்ஸ் ஸ்டெஃபனனி கடந்த ஜனவரியில் வாத்திகானுக்கான தூதராக நியமிக்கப்பட்டார். இருந்தும் அவரை வாத்திகான் இன்னமும் முறையாக அங்கீகரிக்கவில்லை. ஒருபால் உறவுக்காரர் என்பதால் அவரின் நியமனத்தை வாத்திகான் ஏற்கவில்லை என்று பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் வர்ணனையாளருமான ரிச்சி பெனோ தோல் புற்றுநோயின் காரணமாக தனது 84வது வயதில் காலமானார். ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி டோனி அபாட் மற்றவர்களும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஆஷஸ் டெஸ்ட் தொடர் வெற்றிகளை பெற்றுத்தந்தவர் ரிச்சி பெனோ. அழகிய ஆஸ்திரேலிய கோடைக்காலத்திற்கு மேலும் அழகு சேர்த்தவர் ரிச்சி பெனோ என்று பிரதமர் அபாட் வர்ணித்துள்ளார். பிரதம மந்திரி டேவிட் கேமரன் கூறும்போது தான் ரிச்சியின் அருமையான கிரிக்கெட் வர்ணனையை கேட்டு வளர்ந்தவர் என்றும் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது என்றும் கூறினார். ரிச்சி நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் அவருடைய உற்சாகம் துளியும் குறையவில்லை என சச்சின் டெண்டுல்கர் புகழ்ந்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீன் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை, மணிக்கும் இந்திய கண்ணோட்டம். ஆந்திராவில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு எதிராக ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று ஆந்திர உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
கடந்த செவ்வாய்க்கிழமை திருப்பதியை அடுத்த வனப்பகுதியில் நடைபெற்ற மோதலில் 20 தமிழக தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்குகள் இன்று ஆந்திர உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு வந்தன. இந்த வழக்கு விசாரணை ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது இந்த கொலை தொடர்பில் இதுவரை உரிய வழக்கு பதியாதது ஏன் என்று நீதிபதிகள் அரசிடம் கேள்வி எழுப்பினார்கள். ஆந்திர மாநில அரசு வழக்கறிஞர் PD ஸ்ரீனிவாஸ் அப்போது பதிலளிக்கையில், அரசாங்கத்தின் வழிகாட்டுதலுக்காக காத்திருப்பதாகவும் அதனால் அதற்கு கால அவகாசம் வழங்க கூறியும் வேண்டினார். இதனை ஏற்றுக்கொள்ளாத ஹைதராபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கல்யாண் ஜோதி சென் குப்தா தலைமையிலான அமர்வு, இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்றும், இது இருமாநில பிரச்சினை என்பதால் உள்ளூர் காவல்துறை இதை விசாரிக்க கூடாது என்றும் கூறியுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறையினர் மீது பிரிவு 302 கீழ் ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் ஆந்திர மாநில அரசுக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. சம்பவம் குறித்து CBI விசாரணை வேண்டும் என்று கேட்கப்பட்ட கோரிக்கை குறித்த விசாரணை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக முழுமையான விசாரணை விரைவில் முடிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு உறுதியளித்துள்ளார். தமிழக முதல்வர் O. Panneerselvam கடந்த 7ஆம் தேதி என்று எழுதியிருந்த கடிதத்திற்கு இன்று வெள்ளிக்கிழமை பதிலளித்துள்ள சந்திரபாபு நாயுடு, ஆந்திர மாநில அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பிலான நீதித்துறை விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இறந்தவர்களில் ஒருவரது மனைவி அவரது கணவரது உடலுக்கு மீண்டும் புதிய பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவிடக் கூறி தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்ற அதிகார வரம்புக்குள் இல்லை என்று கூறிய நீதிமன்றம், இருந்தபோதும் மனுதாரர் இதே கோரிக்கையை ஆந்திர உயர்நீதிமன்றம் அல்லது இந்திய உச்சநீதிமன்றம் முன்பு வைக்க வாய்ப்புள்ளதால் இறந்தவர்களில் 6 பேரின் சடலங்களை வரும் April 17 வரை பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆந்திர காவல்துறை திட்டமிட்டு நடத்திய கொலைதான் இது என்கிற குற்றச்சாட்டு வலுத்து வரும் சூழலில் தமிழக அரசியல் கட்சிகளும் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு உதவித்தொகைகளை அறிவித்து வருகின்றன. அஇஅதிமுக சார்பில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ள நிலையில் இன்று திமுக அதன் தரப்பில் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்று நேரில் சென்று ஆறுதல் கூறிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கியுள்ளார்.
செய்திகளை தந்தவர் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். ஆந்திராவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்ட பல தொழிலாளர்கள் தமிழகத்தின் ஜவ்வாது மலை பகுதியை அண்டிய கிராமங்களைச் சேர்ந்தவர்கள். இந்த மலையானது வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருக்கிறது. இந்த தாக்குதல் மலை கிராமங்களில் எத்தகைய பாதிப்புகளை உருவாக்கியிருக்கிறது என்பது குறித்து அறிய அந்த பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அவர் தற்போது நம்முடன் நேரடி தொடர்பில் இருக்கின்றார். முரளி, துப்பாக்கிச்சூட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரை நீங்கள் இன்றைக்கி சந்திச்சிருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கிராமங்களில் அந்த சூழ்நிலை எப்படி இருக்காங்க
சுவாமிநாதன்? அதாவது இன்று வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 குடும்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த துப்பாக்கிச் சுட்டில் இறந்தவர்களுடைய 8 குடும்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எல்லாருமே மிக மிக இளைய வயதை உடையவர்கள். இதில் பலருக்கு இப்போதுதான் திருமணம் ஆகிய சிறிய குழந்தைகள் இருக்கின்றன. இந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று அவர்கள் தங்களுடைய கணவர்களை இழந்திருப்பது வந்து அந்த பகுதியில் இருக்கும் கிராமங்கள் முழுவதையுமே துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அடுத்தடுத்த வீட்டில் 2 பேர் இந்த பணிக்கு சென்று அந்த துப்பாக்கிச் சுட்டில் உயிரிழந்த முரளி,
அவங்க குடும்ப பின்னணி என்ன? அவங்க பழங்குடி மக்களா? அவங்க யாரு? அவங்க விவசாயம் செய்ய முடியாம இங்க போனாங்களா? ஏதாவது அது பத்தி ஏதாவது தெரியுதா?
அதாவது சுவாமிநாதன், கீழே இந்த ஜவ்வாது மலைக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள், முருகபாடி போன்ற கீழ்ப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள். மேலே ஜவ்வாது மலை கிராமம் மேலே இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு 4 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் ஷெட்யூல்டு ட்ரைப் என என்று சொல்லக்கூடிய பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவர்கள். மற்றும் ஒரு கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், அவரும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவர்களாகவே. ஐந்து பேர் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவர்கள், கீழே இருக்கும் ஏழு பேரும் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லோருக்குமே மிக பொதுவான அம்சம் என்னவென்று பார்த்தோமானால், இவர்கள் எல்லோருமே மிக மிக ஒரு வறிய பின்னணியில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களுக்கு இருக்கும் ஒரு பொதுவான அம்சம். சுவாமிநாதன்,
சரி முரளி, அதே நேரத்தில் இப்போது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் பிற பகுதிகளிலையும் சரி இது தொடர்பாக வந்து போராட்டங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி டெல்லியில் நடக்குது, தமிழ்நாட்டில் வந்து வேலூரில் நடந்திருக்கு, மதிமுக நடத்திருக்காங்க, வேறு இடத்துல நடந்திருக்கு. இது குறித்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க போகிறோம். இது போன்ற போராட்டங்கள், அது தவிர வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அறிவித்திருக்கின்ற நிவாரண தொகைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த மக்களை சென்றடைஞ்சிருக்கா? அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க? மக்கள் நமக்கு வந்து அனுதாபம் தெரிவிக்கிறாங்க, நம்மளோட இருக்காங்கன்னு பார்க்குறாங்களா, இல்லை இது கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருக்கணும், இதை தடுத்துருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா? மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு
சாமிநாதன்? அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களை சென்றடைகிறதுக்கே ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏனென்றால் இவர்களுடைய கணவர்கள் இறந்த செய்தியை காவல்துறை வந்து சொல்லிய பிறகுதான் பலருக்கும் தெரிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மிக உள்ளடங்கிய கிராமங்களில் இவர்கள் வசித்து வருகிறார்கள். இந்த போராட்டங்கள் குறித்த செய்திகள் அக்கம் பக்கத்தினருக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் வந்து சிறிய அளவில் சொல்கிறார்கள், இவர்கள் இதை கேட்டுக்கொள்கிறார்கள் என்ற அளவில் தான் இருக்கிறதே தவிர, நமக்கு மிகப்பெரிய அளவில் மாநிலம் தழுவிய அளவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு உள்ளேயே செல்லவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒரு சம்பவத்தை இன்று நான் சொல்ல வேண்டும். அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியம் இன்று பலருக்கும் அந்த அரசின் உதவித்தொகையையும் அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இரண்டு மூன்று இடங்களில் அந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த உதவித்தொகையை வாங்கவே மறுத்துவிட்டார்கள். எங்களுக்கு எங்களுடைய கணவர்கள் தான் வேண்டும், இந்த 5 லட்சம் ரூபாய் வேண்டாம், அதாவது அதிமுக அறிவித்திருக்கும் 2 லட்சம் ரூபாய், அரசு அளித்திருக்கும் 3 லட்சம் ரூபாய், இந்த பணமே வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய கணவர் தான் வேண்டும் என்று ஒரு இடத்துல அமைச்சர் அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் திரும்பிய போய்விட்டார். அதற்கு பிறகு அதிமுக நிர்வாகிகள் பேசி அந்த பணத்தை வலியுறுத்தி கொடுத்தார்கள். அப்படித்தான் இருக்கிறது நிலைமை. போராட்டம் குறித்த செய்திகள் அவர்களை பெரிய அளவில் பாதிக்கவில்லை, வந்தடையவும் இல்லை. சுவாமிநாதன்,
இறுதியாக முரளி, நீங்கள் வந்து ரொம்ப அந்த கிராமங்கள்லாம் உள்ளடக்கி இருக்குன்றீங்க, அதாவது இந்த சாலையை விட்டு ரொம்ப விலகி இருக்கா, அங்கே போகிறதே வந்து நடந்து தான் போக முடியும் அது மாதிரி இருக்கா, எப்படிப்பட்ட கிராமங்கள் ரொம்ப உள்ளடங்கி இருக்குன்னா எப்படி
இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி சாலையை விட்டு விலகி இருக்கிறது, நம்ம நடந்துதான் போக முடியும், அப்படியே வாகனங்களில் தான் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அதில் இருக்கும் வயல் பரப்புகளில் வாகனங்களை ஓட்டி சென்றுதான் அந்த வீடுகளை அடைய வேண்டும். சில வீடுகள் மட்டும்தான் சாலையில் இருந்து நடந்து சென்று அடையும் வகையில் இருக்கிறது. பல வீடுகள் உள்ளடங்கிய, அதாவது நடந்து சென்று கூடிய அல்லது இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய, 4 சக்கர வாகனத்தில் சென்றால் நீங்கள் வயல் மீட்பு வாகனத்தை ஓட்டி சென்று அங்கு செல்லக்கூடிய வகையில் மிக மிக உள்ளடங்கிய ஒரு பகுதிகளில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மலை மீது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், ஜவ்வாது மலை மீது இருக்கும் அந்த ஒரு கிராமத்தில் 4 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அந்த கிராமத்திற்கு நம்முடைய வாகனமே செல்ல முடியாது. அதற்கென்று மிகப்பெரிய வாகனங்களில் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு மடு மோசமான சாலையை கொண்ட கிராமத்தில் 4 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அமைச்சர் அந்த பகுதியை சென்றடையவே ஒரு மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொண்டார். அந்த அந்த அளவுக்கு உள்ளடங்கிய கிராமம். சில தலைவர்கள் கீழே இருக்கும் பகுதிகளுக்கு மட்டும் உதவித்தொகையை வழங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் மேலே இருக்கும் கிராமங்கள் மிக உள்ளடங்கிய பகுதிகளாக இருப்பதால் அங்கு செல்வதே சிரமம் என்பதால் அவர்கள் மேலேயே வருவதில்லை. அந்த அளவுக்கு அந்த பகுதிகள்.
மிக்க நன்றி முரளி. குடும்பங்களின் நிலை குறித்து முரளிதரன் தயாரித்து வழங்கவிருக்கின்ற பெட்டகம் வரும் நாட்களில் தமிழ் ஓசையில் இடம்பெறும். இதே நேரம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை கண்டித்து பல இடங்களில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. பல அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை முக்கியமாக எடுத்து போராடி வருகின்றனர். இது குறித்து நம்முடைய புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
ஆந்திராவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு குறித்து தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு நிலவுகிறது. மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோவும் அதன் தொண்டர்களும் ஆந்திராவிற்குள் பேரணியாக செல்ல முயன்றார்கள். இதற்காக வேலூர் சென்ற அவர்கள் சித்தூரை நோக்கி பயணிக்க துவங்கிய போது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். தொடர்ந்தும் அவர்கள் முன்னேற முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு நிலவியது. இதனால் வைகோ உள்ளிட்ட 1000க்கும் அதிகமான மதிமுக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதே சமயம் இன்று புதுடெல்லியில் இந்திய உச்சநீதிமன்றத்திலிருந்து ஆந்திரா பவன் வரை ஊர்வலமாக சென்ற உச்சநீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்கள் அமைப்பினர் ஆந்திர மாநில முதன்மை ஆணையாளரை சந்தித்து மனு அளித்துள்ளார்கள். இதற்கு தலைமை ஏற்று சென்ற வழக்கறிஞர் ராஜாராமன் இது தொடர்பில் கூறிய போது,
அதாவது போராட்டம் வந்து என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேசுக்கு ரெசிடென்ட் கமிஷன் மூலம் மனு கொடுக்கறதுக்கு நாங்க போயிருந்தோம். நாங்க மனு கொடுத்து இது மாதிரி வந்து இமீடியட்டா வந்து மேற்கொண்டு கொலைகள் நடக்காம பாத்துக்குங்க, நீங்க வந்து 1000-1500 பேர் இன்னும் கூட, இது ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ், இந்த கிரைசிஸை வந்து நீங்கள் ப்ரெசிபிடேட் பண்ணாதீங்க, இதை வந்து நீங்கள் அவங்களை ரிஹாபிலிட்டேட் பண்ணுமே தவிர அவங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்டர் ஸ்டேட் கமிட்டி ஏற்பாடு பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிருக்கோம் சார்
என்றார் வழக்கறிஞர் ராஜாராமன். இவர்கள் தவிர தேசிய செயற்பாட்டாளரான மேதா பட்கர் தலைமையிலும் இதே விவகாரம் தொடர்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக போலி என்கவுண்டர்களை தடுக்க கோரியும் உயிர்களை பலி கொடுக்கும் இதுபோன்ற செயல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த காரணங்களால் இன்று நாள் முழுவதும் டில்லி ஆந்திரா பவன் சுற்றுப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாக்கும் பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தமிழகம் உள்ளிட்ட இந்திய தலைநகர் டெல்லியிலும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற போதும் இன்று முதல் சென்னையிலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகள் இயங்க துவங்கின. பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இவை இன்று இயக்கப்பட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து என்கிற அளவில் மட்டும் இவை இயங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே விவகாரம் தொடர்பிலான சுயாதீன விசாரணைக்கு உத்தரவிட கோரியும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரியும் இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி இன்று பொதுநலன் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார்.
ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து நாட்டின் பல இடங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்தும் வழக்குகள் குறித்தும் செய்திகளை வழங்கியவர் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். அடுத்தாக, கடந்த 2008 மும்பையில் நடைபெற்ற தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியான ஜாகிர் உர் ரஹ்மான் லக்வி பாகிஸ்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டது குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். ராவல்பிண்டியில் கடந்த 6 ஆண்டுகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த அவர் இன்று நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். தீவிரவாதத்தை ஒடுக்குவோம் என்ற கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் இந்த விவகாரம் குறித்து தன்னுடைய ஏமாற்றத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்நிலையில் இந்த விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்கிறது என்று அந்த கட்சியின் தேசியக்குழு உறுப்பினரான டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பிஜேபி கவர்மெண்ட் வந்து வருத்தம் தான் தெரிவித்திருக்கார்கள். கட்சியோட இருக்கிற செயல்குழுல இருக்கிற உறுப்பினரோட பேசினதுக்கு அப்புறம் என்னோட அபிப்பிராயம் வந்து இது ஒரு பெரிய சதி, இதுக்கு ஒரு சரியான பதில் கொடுக்க வேண்டும். கோர்ட்ல வந்து ஆதாரம் எல்லாம் கொடுக்காமயே ஜட்ஜுக்கு இன்னும் வழி இல்லாம விடாம அவரை விடுதலை பண்ணி விட்டார். இதுக்கு அர்த்தம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவோட அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு நோக்கமும் இல்லை. அங்க இருக்கிற ஆட்சி இருக்கே அது வந்து தேர்ந்தெடுத்து வந்தாலும் அங்க ஆற்றல் இருக்கிற சக்திகள் வந்து மிலிட்டரி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, டெரரிஸ்ட். அதனால இந்தியாவோட ஒரு யுத்தம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக இப்போ ஏற்பாடு நடக்குது. அதுக்காக நம்ம பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
பிஜேபி கவர்மெண்ட் குறிப்பா மோடி தேர்தல் பிரச்சாரம் போது காங்கிரஸ் அரசாங்கம் பயங்கரவாதத்தை சரியா கையாளல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாதிகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ மத்திய அரசு என்ன உறுதியான நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
அடுத்துதான் ஆனும். இதுல வந்து மோடி தனியா வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது. நம்ம கட்சியில அதிமுக திமுக மாதிரி கட்சி இல்லை. தலைவருக்கு மரியாதை எல்லாம் கொடுப்போம், ஆனா கட்சியில கொள்கை சரியா போகாட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ஒரு முடிவு பண்ணுவோம். இதுல வந்து பாகிஸ்தானோட இந்த உறவு இருக்கு, பேச்சுவார்த்தை பண்ணி அமைதியா இருந்து கிரிக்கெட் மேட்ச் அதுல வந்து ஈடுபாடு இருந்தா இது மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை அமைதிக்காக ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் இந்த நம்பிக்கை, அதோட நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு.
இந்திய பாகிஸ்தான் உறவுகள் வந்து மேல போறதும் கீழே வரதுமாவே இருந்துருக்கு. ஒரு மாசம் முன்னாடி தான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு போயிருந்தார், ஒரு முன்னேற்றம் அப்படின்லாம் சொன்னாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட போலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்திருக்கு. மோடி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது பாகிஸ்தான் மேல எத்தகைய அழுத்தங்களை பயன்படுத்த முடியும், என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ
ஃபாரின் செக்ரட்டரி போறது, கிரிக்கெட் மேட்ச் ஈடுபாடு இருக்கிறது, இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கோட ஒரு காரணம் நம்ம பண்ணோம். ஆனா அந்த ஆட்சிக்கு வந்து உண்மையே பலம் இல்லை. ஆகவே ஆற்றல் இல்லாத ஆட்சியை கூட இனிமே பேசக்கூடாது, அதுதான் முடிவு நம்ம பண்ண வேண்டும்.
அப்படி நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தையை நிறுத்துறது ஒரு புறம் இருக்கட்டும், மும்பை தாக்குதல இறந்தவங்களுக்கு அது எப்படி நீதியை கொடுக்கும்?
அது நீதியெல்லாம் நம்மளுக்கு என்ன கவலை? அவ நாட்டுல வந்து விடுதப்படிட்டா ஒன்றும் பெரிய வித்தியாசம் நம்ம பாதுகாப்போட சூழ்நிலை வராது. தான் எதிராக ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கு முன்னாலே நம்ம நாட்டுல வந்து அதுக்கு ஏற்பாடு இருக்கணுமே. அந்த ஏற்பாடு, மக்களோட மனப்பான்மை, என்ன நடக்க போறது, என்ன நடக்கலாம், இதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லி பண்ணுமே. அதுக்கப்புறம் தானே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். திடீர்னு நம்ம நடவடிக்கை என்ன நடக்க முடியும்?
மும்பை தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியாக இந்தியாவால் சூத்திரதாரி என்று இந்தியாவால் கருதப்படும் ஜாகிர் உர் ரஹ்மான் லக்வி அவர்கள் பாகிஸ்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவரான டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் அளித்த தகவல்கள் கேட்டீர்கள். கடந்த 2008 மும்பையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தாக்குதல்களில் குறைந்தது 166 பேர் கொல்லப்பட்டனர். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கை கண்ணோட்டம். யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் ஊடகவியலாளர்களின் சுதந்திர செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்திருப்பதாகவும், இச்செயல்பாடுகள் காரணமாக செய்தியாளர்கள் அச்சமடைந்திருப்பதாகவும் அந்த பகுதி செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்த செய்திகளுடன் நமது உவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னரும் யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்கள் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் அங்கு ஊடக சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்குள்ள செய்தியாளர்கள் கூறுகின்றனர். நடராசா லோகதயாளன் என்ற சுயாதீன செய்தியாளர் ஒருவர் அங்குள்ள பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நெல்லியடி காவல்துறையினர் சம்பந்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்தி ஒன்று பிழையானது, அவ்வாறு நடைபெறவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டதன் பின்னரும் அந்த செய்தியாளரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன என்பது காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. மற்றொரு சம்பவத்தில் சுன்னகம் நிலத்தடி நீர் விவகாரம் தொடர்பில் இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடர்பான செய்திகளை திரட்டிக்கொண்டு 2 மோட்டார் சைக்கிள்களில் திரும்பிக் கொண்டிருந்த 3 செய்தியாளர்களை காவல்துறையைச் சேர்ந்த 2 பின்தொடர்ந்து சென்று கத்தியை காட்டி அச்சுறுத்தியதாக முறையிடப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் அங்கு என்ன நடக்கின்றது, நிலைமை எப்படி இருக்கின்றது என்று அங்குள்ள சுயாதீன செய்தியாளர்களில் ஒருவராகிய ரத்தினம் தேவரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அண்மையில் சர்வதேச ஊடக அமைப்பான IFC-யின் பிரதிநிதிகள் இங்கு வருகிறந்திருந்த வேளை பகிரங்கமாகவே சுட்டிக்காட்டப்பட்டது. கொலை அச்சுறுத்தல் அல்லது கடத்தல்கள், காணாமல் போதல்கள் போன்ற சம்பவங்கள் ஊடகவியலாளர்களுக்கு இல்லாதிருக்கின்றதை அன்றி பின்தொடரப்படுதல், அச்சமூட்டப்படுதல் போன்ற நடவடிக்கைகளில் எந்தவித மாற்றம் இருக்கவில்லை. அத்தகைய ஒரு பின்தொடர் நடவடிக்கையாகத்தான் 3 ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக நல்லூர் ஆலய முன்றலிலிருந்து அவர்கள் பின்தொடரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக விசாரணை ஒன்று போலீஸ் உயர்மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வேளை தற்பாதுகாப்புக்காகத்தான் கத்தியால் தான் தாக்க முற்பட்டதாக அங்கு பிரசன்னமாக இருந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதிகாரியும் ராஜேந்திர அதிகாரியும் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜான் அலுவலகத்தில் தமக்கான நீதி கிடைக்காத நிலையில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். லோகதயாளனின் கைது சம்பவம் எதிர்வருகின்ற காலங்களில் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்ளப் போகின்ற ஒரு மோசமான சூழலை வெளிக்காட்டி நிற்கின்றது என்பது தெரிகின்றது. 2 சம்பவங்களிலும் இலங்கை காவல்துறையினர் தான் தொடர்புபட்டிருக்கின்றார்கள். 2 சம்பவத்திலேயும் பின்னணிகளை பார்க்கின்ற போது ஏதோ விதத்தில் இங்கே தொடர்பு இருப்பது போன்றுதான் தெரிகின்றது. ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தி அவர்களை முடக்குவதனூடாக ஊடகங்களை முடக்கலாம், தமிழர் பிரதேசங்களில் உண்மைகளை வெளிக்கொணர்வதை தடுக்கலாம் என்ற ஒரு உத்தியாக இருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம்
என்றார் சுயாதீன செய்தியாளர் தயாபரன் அவர்கள். எனினும் இது தொடர்பில் காவல்துறையினருடைய கருத்துக்களை உடனடியாக அறிய முடியவில்லை.
நமது உவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளித்தவர்களை கேட்டீர்கள். இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது முந்தைய அரசாங்கத்தால் தேசிய லோத்தர் சபையின் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சபையின் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதுகுறித்த செய்திகளுடன் சார்ல்ஸ் பீட்டர்ஸ்.
2014 நவம்பர் மாதம் முதல் இந்த வருடம் ஜனவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் தேசிய லொத்தர் சபையிலிருந்து 375 மில்லியன் ரூபாவை தேர்தலுக்காக முந்தைய அரசாங்கம் பயன்படுத்தியுள்ளதாக தேசிய லொத்தர் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களை தரும்படி தேர்தல் ஆணையாளர் தன்னிடம் கோரியுள்ளதாக தேசிய லொத்தர் சபையின் தலைவர் ஷியாமிலா பெரேரா தெரிவித்துள்ளார். அப்போது மிகப்பெரிய தொலைக்காட்சி திரையொன்றை நாடு முழுவதிலும் எடுத்துச் சென்று காட்டினார்கள். அதை நாங்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளோம். அதற்கு 77 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னாள் ஜனாதிபதியின் முகம் பதியப்பட்ட 150 ஹோல்டிங் போர்டுகளும் போடப்பட்டிருந்தன. அவற்றுக்கும் இங்கிருந்தே நிதி எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இது தொடர்பான ஆவணங்கள் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். எங்களது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 400 மில்லியன்களை ஒதுக்கியிருந்தோம். அவற்றில் 90% தேர்தல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆவணங்கள் எங்களிடம் உள்ளது. அவற்றை ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் என்றார் தேசிய லோத்தர் சபையின் தலைவர் சியாமிலா பெரேரா. இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து எந்த மறுப்பும் இதுவரை வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
இறுதியாக விளையாட்டு தொடர்பான ஒரு செய்தி. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் புகழ்பெற்ற வர்ணனையாளருமான ரிச்சி பெனோ தோல் புற்றுநோய் காரணமாக தன்னுடைய 84வது வயதில் காலமானார். தேசத் தலைவர்களும் கிரிக்கெட் வீரர்களும் ரசிகர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவருடைய வாழ்க்கை மற்றும் சாதனைகள் குறித்த குறிப்பு வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
And that's what it is. can add to that, thank you for having me. It's been absolutely marvelous for 42 years. I've loved every moment of it.
இந்த குரல் ஓய்ந்ததை அடுத்து சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. கிரிக்கெட் விளையாட்டின் முழுமையான ஆல்ரவுண்டர், பல்துறை வித்தகர் என்றால் அது ரிச்சி பெனோவாகத்தான் இருக்க முடியும். அவர் ஆடவும் செய்தார், பேசவும் செய்தார், இரண்டிலும் ரசிகர்களை வசீகரிக்கவும் செய்தார். விளையாட்டும் வர்ணனையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதற்கு ரிச்சி பெனோவை தவிர வேறு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆட்டம், ஆடுகள அறிவு, நகைச்சுவை, இவை மூன்றும் சேர்ந்த ஒரு அபூர்வ கலவை ரிச்சி பெனோ. கிரிக்கெட் உலகில் ரிச்சி பெனோ தனித்துவமான ஒரு நபராக திகழ்ந்தார் என்கின்றார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகர்.
இங்கிலாந்தையும் சில முறை அவர் சந்திச்சிருக்கேன். அவர் ஒரு பெரிய கிரிக்கெட்டர், பெரிய கமெண்டேட்டரோட ரொம்ப நல்ல மனுஷன். இப்ப என்ன மாதிரி கொஞ்சம் வயசு ஜாஸ்தி இருக்கிறவங்க பிளேயராகவும் பார்ப்போம், பட் மாடர்ன் டேஸ் இப்போ 30-40 வயசுல இருக்கிறவங்கலாம் அவர் வந்து கமெண்டேட்டரா மட்டும்தான் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய பிளேயர்னு யாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிச்சுவேஷனை வந்து எப்படி வர்ணனை செய்யணும்னு அவர் மாதிரி யாருக்கும் மாடர்ன் கமெண்ட்ரியில யாருக்குமே தெரியாது. விக்கெட் விழுந்தாலோ அல்லது யாராவது ஒரு செஞ்சுரி அடிச்சாலோ அவர் வந்து மற்றவங்கள மாதிரி எழுந்து குதிச்சு கத்தி ஸ்கிரீன் பண்ணி அதெல்லாம் பண்ணாம ரொம்ப அமைதியா சொல்லுவாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவரோட கிரிக்கெட் கமெண்ட்ரியில ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்.
வர்ணனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர் ரிச்சி பெனோ. அதில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார் என்று கூறுகின்றார் அவருடன் இணைந்து வர்ணனை செய்துள்ள அவரது நண்பரும் இலங்கை வர்ணனையாளருமான பிரேமஸ்ரீ எபசிங்க.
பாங் முடிமா ரிச்சி பெனோ முனகாஸ்டிக் தாசம்சிய அனுஹே வாசலே லோக குசலான அவசன் மகாத்தார்.
1996 ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியின் போதுதான் முதல் தடவையாக ரிச்சி பெனோவை நான் சந்தித்தேன். இந்த போட்டியில் நான் வர்ணனையாளராக செயற்பட்டுக் கொண்டிருந்தேன். இப்போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றதும் நான் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்த ரிச்சி இலங்கை வென்றதை இட்டு எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த போட்டியில் தனது நாடான ஆஸ்திரேலியா தோல்வியடைந்த போதிலும் அவர் ஒரு சமநிலை வர்ணனையாளர் என்ற வகையில் நேரடியாக வந்து வாழ்த்து கூறினார். இது அவருக்கே உரிய சிறப்பு மனோபாவமாக நான் கருதுகிறேன்.
அவரது வர்ணனையில் ஆட்டத்திலிருந்து விலகி செல்லாத மெல்லிய நகைச்சுவை எப்பொழுதுமே இருக்கும்.
I think there are two aspects of it. It needs to be 90% luck and 10% skill. But I give you a very strict warning. Don't try it without the skill.
பல இளம் தலைமுறை வர்ணனையாளர்களுக்கு அவர் ஒரு குரு போன்று ஆதர்ஷ புருஷராக இருந்தார் என்று கிரிக்கெட் உலகில் அவர் அறியப்படுகின்றார். அவரை போன்று ஆழமான வர்ணனையாளர்கள் இப்பொழுது இல்லை எனவும் நல்ல வர்ணனைகளுக்கான ஆதரவும் குறைந்து வருகிறது என்றும் வருத்தம் வெளியிடுகின்றார் நிர்மல் சேகர்.
He was the ultimate example of the good commentator. But unfortunately, ippa neenga T20 cricket and IPL la vandadala adhu mari commentary vandu ippa yaarukume adhu mari comment pannavum theriyadhu, comment pannum yaarum virumbala, kekkravangalum adhu mari commentary appreciate pandradha ippa enakku theriyala. Adhu it's a very unfortunate aspect. Richie Beno ellam Australian summer season e kadaiyengra mari aidi. Very few commentators avaru mari ivlo long run la mistake pannama oru cricket valara ella countries um potra mari avaru mari yaarume kedaiyadhu.
Sulaarpandu veechalargalukku munnodiyaga thigandha Richie Beno 63 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். அதில் 28 ஆட்டங்களுக்கு ஆஸ்திரேலிய அணியின் தலைவராகவும் இருந்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் இரவு பகல் ஆட்டம் எனும் முறையை வடிவமைத்து அது வெற்றி பெறச் செய்ததில் மறைந்த ரிச்சி பெனோவுக்கு பெரும் பங்கு இருந்தது என்றும் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகர். காலஞ்சென்ற ரிச்சி பெனோவின் இறுதி நிகழ்வுகள் அரச மரியாதையுடன் நடைபெறும் என்று ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டின் வடிவங்கள் மாறி அதற்கான ஆதரவும் பெருகி வரும் சூழலில் விளையாட்டின் தன்மை மாறலாம், வர்ணனையாளர்கள் பலர் வரலாம், ஆனால் வர்ணனை அறையில் ரிச்சி பெனோ அமர்ந்த நாற்காலி என்றுமே காலியாக இருக்கும் என்பதுதான் கிரிக்கெட் உலகுடன் தொடர்புடைய அனைவரின் பொது எண்ணமாக இருக்கிறது.
ரிச்சி பெனோவின் வாழ்க்கை குறிப்பு குறித்த பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இறுதியாக தற்போது கிடைத்த ஒரு செய்தி, மொராக்காவில் நடைபெற்ற ஒரு மோசமான சாலை விபத்தில் 30 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதில் பெரும்பாலானவர்கள் பள்ளிச் சிறுவர்கள். ஒரு விளையாட்டு நிகழ்வுக்கு சென்றுவிட்டு சிறுவர்கள் திரும்புகையில் அவர்கள் பயணித்த பேருந்து கேஸ் டேங்கர் லாரியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசையத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.